வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தார். பாதங்கள் யாமுடைய பற்று. மனுஷனுடைய மனசு விசித்திரமானது. இந்த விசித்திரமான மனசு எதையானும் ஒண்ணுத்த நினைச்சுட்டே இருக்கும். அது இதுதான் நினைக்கணும் அப்படின்னு அதுக்கு வ்யவஸ்தை கிடையாது. எதெல்லாம் நல்லது அதைத்தான் நினைக்கணும் அப்படின்னு நம்முடைய சனாதனமான தர்மம் சொல்றது. நல்லதையே நினை அப்படின்றார். இப்ப உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலே பார்த்தோம்னா நம்ம எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சோமோ அதுவே கெடுதலா பவிச்சுடுறது. அப்ப மாறாத ஒண்ணுதான் நல்லதா இருக்க முடியும். உலகத்தை எது மாறாதது? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சாதாரணமா சொல்லுவோம். சேஞ்ச் அது கண்டினியூஸா இருந்துட்டுதான் இருக்கும். அப்ப இதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு மாறாதது என்னடான்னா பிரம்மம். அதனாலதான் சங்கர பகவத்பாதர் பிரம்ம சத்தியம் அப்படின்னா பிரம்மமானது சத்தியமா இருக்கு அப்படின்றார். அப்ப சத்தியம் நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்தியமேவ ஜெயதே, சத்தியம்தான் ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும் அப்படின்ற. அப்ப சத்தியம் நல்லது, இது கன்ஃபார்ம் ஆயிடும். அந்த சத்தியம் ரொம்ப அழகா நம்ம கூடவே இருக்கு. சத்தியம்தான் பசியா இருக்கு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரித பிராண அபான சமாயுக்த பசாம் எண்ணம் சதுர்விதம். நம்முடைய பசியாக பிரம்மம் தான் இருக்கு. பகவான் சத்தியம் அப்படிங்கறது தேவர்கள்லாம் சொல்றார். பகவான் கிருஷ்ணாவதாரத்திலே தேவகி கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப அழகா தேவர்கள் வந்து சரணாகதி பண்றா. பண்ணும்பொழுது அவ சொல்றா, சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருதசத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ. மூணு காலங்களும் சத்தியம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பஞ்சபூதங்கள் சத்தியம். இந்த எல்லாமே அழிஞ்சு போனாலும் இதற்குள்ள அந்தரியாமியான சத்தியம் பகவான் தான். சத்தியத்தினாலே தான் இவன் அடைய முடியும் அப்படின்றார். அப்ப அந்த பிரம்மம் சத்தியம், அந்த சத்தியமே நமக்கு நன்மை பயக்கும். அப்ப நல்லதையே நினை. நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். பல சந்தர்ப்பங்கள் நம்ம மனுஷாளுக்கு நல்லது நினைக்கிறோம், ஆனா அது அவ நல்லதா ஏத்துக்கலையே, அது ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல வாத்தியார் திட்டுவார், டீச்சர் திட்டுவார், ஹோம்ஒர்க் பண்ணல, முட்டிக்கால் போடுன்னு. நம்ம மேல பழி வாங்கறதுக்காகவா? இல்லையே, நம்ம நல்லா படிச்சு வரணும்ன்றதுக்காக. அப்ப டீச்சர் நினைக்க நல்லது நமக்கு கெடுதலாதான் தோணித்து, என்ன போய் முட்டி போட சொல்லிட்டாளே, நான் ஹோம்ஒர்க் எழுதலன்னா என்ன குத்தம் அப்படின்னு தானே தோன்றது. நிறைய குழந்தைகள் தான் ஸ்கூல்ல டீச்சர் திட்டினா ஸ்கூல் போக மாட்டேங்கிறான். நிறைய குழந்தைகள் அப்படிதான், நீ ஸ்கூல்ல திட்டான்னா நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டேன், கேட்ட டீச்சர் நான் திட்டா அப்படின்ற. திட்டினான்றது இது நன்மைக்காகத்தானே. அப்ப பகவான் மட்டும்தான் நன்மை. அப்ப அவனையே நினைக்கணும். நல்லதையே நினைச்சா நல்லதே நடக்கும். அவ்வளவுதான். காஞ்சி பரமாச்சாரியா ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம். அவர் நினைச்சா நல்லதுதான் நடக்கும். அவர் நினைச்சவா கெடுதல் நடந்திருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காரு? இனி வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. யார் யாரோ சம்மந்தமே இல்லாதவ, முன்ன பின்ன தெரியாதவா, ரமண மகரிஷி இவெல்லாம் பகவத்ஸ்வரூபம். ராமானுஜர், சங்கர பகவத் பாதர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், எத்தனையோ பேர், எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் நன்மை உண்டாகிறது. ஷேடி சாய்பாபா பல பேர் பார்க்கணும். அவள்லாம் நம்ம கண்ணெதிர்க்க இல்லை, ஆனா இன்னைக்கும் அவளை நினைக்கிறவாளுக்கு நன்மை நடக்கிறது. அப்ப அவ நல்லவா, கன்ஃபார்ம் ஆயிடுறது. இன்னைக்கு இரண்டே கட்சி நினைச்சோம்னா கெட்டவன் தான், கன்ஃபார்ம் தான். ராவணன் இவாழலாம். அப்ப பெரியவா பகவத் ஸ்வரூபம் பகவான் இவாழலாம் நன்மை நமக்கு. அப்ப நல்லதையே நினைக்கணும், இந்த பகவானையே சிந்தனை பண்ணலாம். சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். யோக க்ஷேமம் வஹாம்யஹம், யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் சுவாமி. நம்ம மனசுக்கு நிறைய நினைக்கிறதுக்கு சக்தி இருக்கு, நினைச்சுட்டே இருக்கும். இத திருப்பி 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 கொண்டு வந்து பகவான்கிட்ட விடணும். விட்டுட்டோம்னா பழகி போயிடும். ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிட்டு வியாபாரத்துக்கு போனான், பார்த்தா அந்த ஒட்டகத்தை கட்டுற கயிறை கொண்டு வர மறந்துட்டான், மிஸ் பண்ணிட்டான். ரொம்ப வருத்தப்பட்ட, அழியோ ராத்திரி நான் தூங்கணுமே, ஒட்டகத்தை கட்டி போடணும், அது பாட்டு எங்கேயோ போயிடுமே அப்படின்னு. அப்போ ஒரு வயசானவர் வந்தா, இவன் கூடவே பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி, என்னப்பா ஆச்சு நல்ல மாதிரி நான் கயிறை மறந்து வச்சுட்டேன், எங்கேயோ தொலைச்சுட்டேன், ஒட்டகத்தை கட்டி போடுற கயிறு இல்லை, நான் அப்படியே ஓட்டினா ராத்திரி ஒட்டகம் எங்கே எழுந்து போயிடும், அதான் கவலையா இருக்கு, ராத்திரி நான் தூங்கணும் ரொம்ப களப்பா இருக்கு, தூங்கினா ஒட்டகம் போயிடும், தூங்கலன்னா எனக்கு உடம்பு களைச்சு போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா. அந்த பெரியவர் சொன்னார், நீ எப்பயும் கட்டுற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு வா, கையில கயிறு வேண்டாம், ஒட்டகத்தை கழுத்து நீ எப்படி எல்லாம் டெய்லி கட்டுவியோ அதே மாதிரி பாவலா பண்ணு, அதே மாதிரி சும்மா நீ பண்ணி ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வாங்க. உடனே கடகடன் அழகா பண்ணிட்டான். அவர் சொன்னார், தைரியமா போய் நீ தூங்கு. அவங்க கேட்டா, கயிறு கட்டலையே, உனக்கு தான் தெரியும் ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அதை நீ கட்டிருக்க, ஏன்னா நீ இது டெய்லி இப்படி பண்ணி 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 ஓ இதை மாதிரி பண்ணா அவன் என்ன கட்டுறான்னு அது புத்தியில உட்காந்து கொடுத்து, தைரியமா நீ போய் தூங்கு, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் ஒட்டகம் எங்கேயும் போகாதுன்ட்டான். நிம்மதியா போய் தூங்கிட்டு அடுத்த நாள் கதை ஒட்டகம் அங்கேயே இருந்து அதை கட்டி போடல, ஆனா தன்னை கட்டி போட்டுதான் அது பாவிச்சுட்டு கொடுத்து. சரியா? அப்ப எவ்வளவு வசதி பார்த்துக்கோங்க இல்லையா? இதே மாதிரிதான் பல விஷயங்கள் நாம கட்டிக்கிறோம், அது நம்மள கட்டல ஒட்டகம் மாதிரி, நாமளா நம்ம சுத்தி ஒரு கயிறு கட்டிட்டு கட்டி போட்டிருக்கு கட்டி போட்டிருக்கு கட்டி போட்டிருக்கு கட்டி போட்டிருக்கு நம்மள நாமே படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். சோ இப்ப கட்டி போட்டுட்டோம், நான் பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆயிருக்கு, நம்ம கட்டுப்பட்டிருக்கோம், ஏதோ ஒண்ணு கயிறு கட்டி போட்டிருக்கோம் நம்மள. இப்ப பழைய கயிறு அவுத்துட்டுட்டோ, புதுசா ஒரு கயிறு கட்டுறோம் வச்சுக்கோங்களேன், புதுசா ஒரு கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா பழைய கயிறு அவ்வளவு சரியா இல்லை, புதுசா ஒரு கயிறு கட்டி ஆச்சு, அந்த கயிறு நம்மள நல்ல இடத்துல அழிச்சுட்டு போறது நல்ல இடத்துல கொண்டு வைக்கிறதுனா அந்த கயிறு தானே கட்டிக்கணும். இந்த புது கயிறு எப்படின்னா அந்த கயிறை கட்டிட்டோம் அப்படின்னா மற்ற கயிறெல்லாம் பலம் இழந்து போயிடும். அப்படி ஒரு பலம் உண்டு, இந்த பிரம்மாஸ்திரம்னு உண்டு, பிரம்மாஸ்திரத்தை கொண்டுதான் இந்திரஜித் ஆஞ்சநேயரை கட்டி போடுறான். ஆனா அந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டின பிறகு சாதாரண கயிறு கொண்டு கட்டப்படாது, சாதாரண கயிறை கொண்டு கட்டினோம் அப்படின்னா பிரம்மாஸ்திரம் பலம் இழந்து போயிடும். இன்னும் இப்ப நான் சொல்ற கயிறு பிரம்மம்ன்ற கயிறு, இந்த கயிறை கொண்டு கட்டினா மத்த கயிறு பலம் இழந்து போயிடும். பிரம்மாஸ்திரத்தை கட்டிட்டு மேல வேற கயிறு கட்டினா பிரம்மாஸ்திரம் வீக்காப்படும். இதுவும் பிரம்மாஸ்திரம் வச்சுப்போமே, அது பிரம்மாவோட அஸ்திரம், இது பிரம்ம அஸ்திரம், பிரம்மமே அஸ்திரம். சரியா? இந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு நம்மளை கட்டிட்டோம் அப்படின்னா மற்ற கயிறுகள் தானா விட்டு போகும், தானா விட்டு போயிடும். இந்த மோதிரம் கழட்ட வரல, இந்த சோப்போ எண்ணெயை போட்டு இப்படின்னு வலிக்காம வந்துடுறதும் அதே வரல் தான், அதே விரல் தான், அதே மோதிரம் தான், நம்ம சைஸ் விரல் ஒன்றும் குறையல, மோதிரம் ஒன்றும் பெருசாகல, ஆனா இது மேல அந்த சோப்போ எண்ணெயோ போட்ட உடனேயே இதுக்கும் இதுக்கு இருக்கிற பந்தம் போய் அழகா வழுக்கிட்டு வந்துடுறதும். அந்த மாதிரி இந்த பிரம்மம்ன்ற ஒரு கயிறை கொண்டு மனசை கட்டி போட்டுட்டோம்னா மற்றதெல்லாம் தானா வழுக்கிண்டு போயிடும், தானா வழுக்கிண்டு போயிடும். அதுக்குதான் பெரியவா பலவிதமான விஷயங்களை சொல்ற. சரியா? பகவான் பெரியவா மூலமா நமக்கு சொல்லி கொடுக்கறான். சரியா? பெரியவா யாருமே வந்து தான் பக்தன் அப்படின்னு லோகத்தை நிரூபணம் பண்றதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணதே இல்லை. நம்ம எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், மற்றவா நம்மளை பக்தான்னு ஏத்துக்கணும்ன்றதுக்காக நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சுயமா நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ. இந்த குழந்தைகள் எல்லாம் பிஸியாவே இருக்காங்க, பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கும் தெரியுமா. இப்ப நமக்கு யாரோ ரொம்ப பிடிக்காத வந்திருக்கா, பெருசா ஒன்னும் அவர்களிடம் நமக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னா உடம்பு முடியாத மாதிரி பண்ணிப்போம், வெள்ள போற மாதிரி பண்ணிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. இது நம்முடைய சுபாவம். அந்த மாதிரி பெரியவாளுக்கு அவசியம் இல்லை, அவ பாட்டுக்கு தான் பக்தி பண்றா, பகவானே அவளை கொண்டு தன்னை அடையறதுக்கான பலவிதமான உபாயங்களை சொல்லி கொடுக்கிறார், நிறைய வழிகள். சனாதனமான தர்மம் ஏன் ஜீவிக்கிறது அப்படின்னா, இந்த தர்மம் அவ்வளவு கோடி வழிகளை சொல்லி கொடுக்க, ஒரு வழி ரெண்டு வழி இல்லை, ஒண்ணுமே தெரியாதவனுக்கும் வழி இருக்கு, சர்வமும் தெரிஞ்சவனுக்கும் வழி இருக்கு, பேச முடியாதவனுக்கும் வழி இருக்கு, காது கேட்காதவனுக்கும் வழி இருக்கு, கண் தெரியாதவனுக்கும் வழி இருக்கு, பணக்காரன் ஏழை ஆண்கள் பெண்கள் வாழ்க்கை தவறி போனவர்கள் தெரிஞ்சே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சத்கதி அடைய முடியும் அப்படின்றத தீர்மானமா சொல்றது நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம். அதனாலதான் இன்னி வரைக்கும் அப்பீலிங்கா இருக்கு, பல பேர் நேரடியாக ஒத்துக்கலைன்னா கூட ஆள் மனசுல இதோட அஸ்திவாரத்தை கொண்டுதான் எல்லாம் ஓடிந்துருக்கு. அது எத்தனையோ பெரியவாள் மற்ற மதத்துக்காரால தாழ்வுபடுத்தி கூட பேசுறது இல்லை, அவளுக்கும் கிருபைதான் பண்றா அத்தியாச்சரியமா. காஞ்சி மகாபெரிவா கிட்டலாம் எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் பல பேர் வந்திருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கு இந்த ஷீரடி சாய்பாபா அவர்கிட்ட போனோம்னா சப்கா மாலிக் ஏக் அவ்வளவுதான் அப்படின்பா, சப்கா மாலிக் ஏக் எல்லாருக்கும் தலைவன் கொடுத்தா, முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வரா இல்லையா. அப்ப இவாளுடைய உத்தேசம் என்ன அப்படின்னா, ஜனங்கள் நல்ல கதி அடையணும், இவா கஷ்டத்திலேருந்து வெளில வரணும், பகவான உணர்ந்துட்டு பகவான் அனுபவிச்சுருக்கணும், பகவான அடையணும், இவ்வளவுதான் மகாத்மாக்களுடைய லட்சியம். நாமெல்லாம் பகவான புரிஞ்சுக்கணும், நாம பகவான நினைச்சிட்டு வாழணும், பகவான அடையணும். இது நல்ல நியாயமான காரணம் தானே. அந்த மாதிரிதான் பகவான் அழகா பெரியாழ்வார கொண்டு ராமனா கிருஷ்ணனா அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அவரு கொடுக்கற மாதிரி நமக்கு கொடுக்கறான். பகவான் எப்படி எல்லாம் தன் பக்தாளுக்கு கிருபை பண்றான், பகவானுடைய குண விசேஷங்கள் சில நிறைய பேரை கொண்டாடும் உலகத்துல, அவ அழகுக்காகவா, பணத்துக்காகவா, படிப்புக்காகவா. இவாள் இந்த அழகுக்காக கொண்டாடுவோம், ஒரு லெவலுக்கு மேல கொண்டாட முடியாது, படிப்புக்காக கொண்டாடுறோம் ஒரு லெவலுக்கு மேல முடியாது, பணத்துக்காக. யார் ரொம்ப நன்னா கொண்டாடுவோம்னா குணம், அவ நல்ல குணவான், குணம் தான் கடைசி வரைக்கும் நிற்கும் இல்லையா. அழகா இருக்கான குணம் சரியில்லை அப்படின்னா அந்த அபிமானம் விட்டு போயிடுறது, அவன் அந்த அழகை பார்த்தா அருவருப்பா இருக்கு. நல்ல பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கா, ஆனா குணம் சரியில்லை அப்படின்னா அதை படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. நிறைய பணம் வச்சிருக்கான், உலகத்துல ஃபேமஸா இருக்கான், குணம் சரியில்லை அப்படின்னா கேவலம். பகவத் குணங்கள் சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அப்படின்றான். நிர்குணம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வைஷ்ணவ சம்பிரதாய அர்த்தம் சொல்லும் பொழுது, தோஷங்களுடைய குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்றான். நமக்குலாம் தோஷம் இருக்கு, கோபப்படுறோம், பயப்படுறோம், புலம்புறோம், அடுத்த வாழ பத்தி தப்பு தப்பா பேசணும், இந்த மாதிரி துர்க்குணங்கள் இல்லாதவன் அவனாலே நிர்குணன் அப்படின்னு சொல்றான். பகவத் குணங்கள் அதுல ரொம்ப நன்னா பரிமளிச்சிருங்கன்னா ராமன் கிட்டையும் கிருஷ்ணன் கிட்டையும், எல்லா அவதாரத்திலையும் உண்டு, பட் ராமன் கிருஷ்ணன் ரொம்ப பக்கத்துல நமக்கு. கிருஷ்ணாவதாரம் கொஞ்சம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ராம அவதாரம் அவர் 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, மற்ற அவதாரம் ரொம்ப தள்ளி இருக்கு. அப்ப அதனால இந்த ராமனா கிருஷ்ணனா அந்த பகவானுடைய குணத்தை, என் கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமாடி அப்படின்னு ஒருத்தி சொல்றா, என் ராமன் எவ்வளவு வசதி தெரியுமாடி அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. அதுதான் ஆச்சரியமான இந்த பாசுரங்கள். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பு ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை, வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பர். சத்யபாமாவுக்கு பூ தரமாடேன் அப்படின்னு இந்திராணி தரமாடேன் சொன்னது மட்டுமல்லாமல் அவளை ஒரு மாதிரி பேசிட்ட. இத்தனைக்கும் அவளுக்கு ஒத்தாசம் பண்றதுக்கு தான் கிருஷ்ணனும் சத்யபாமாவுமா வந்திருக்கா. ஆனா அப்ப கூட தான் சொர்க்கத்துல இருக்கோம் அப்படின்ற ஒரு அகம்பாவத்தினாலே முரதவரி பேசிட்டாள். சொர்க்கமா இருந்தாலும் கண்ணனுடைய ஆட்சி தானே. இப்ப நிறைய கம்பெனி இருக்கு ஒரு பாசுக்கு. அந்த கம்பெனில இருக்கிறவ ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்னா உடனே எவ்வளவு பெரிய லெவல்ல இருந்தாலும் அந்த பாஸ் வந்து அவளை தூக்கி விட்டுடுவா, தூக்கி எடுத்துடுவா, வெளில அடிச்சிருவா, வேண்டாம் அப்படி. அந்த மாதிரி இந்திரனுக்கு இந்திராணிக்கு இப்படி ஒரு ஸ்திதியை கொடுத்தது பகவான். ஆனா அது ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறா, கேவலப்படுத்திக்கிறாள். பகவான் நினைச்சிருந்தான்னா இந்திரனையே மாத்திருக்கலாம், இந்திரனையே மாத்திருக்கலாம், இந்திராணியே மாத்திருக்கலாம். ஆனா பகவான் அது பண்ணல. பகவான் எப்படின்னா இப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அகம்பாவம் இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த அகம்பாவத்துக்கான காரண வஸ்துவை பிடுங்குவோம். அது ரொம்ப அழகா இருக்கும். நமக்கு அழகுல அகம்பாவம் இருக்குன்னா இந்த அழகை அப்படி கொஞ்சம் அப்படி குறைச்சிடுவான். புத்தியில அகம்பாவம் இருக்குன்னா புத்தியை கொஞ்சம் மந்தமாக்கிடுவான். இது பேர் தண்டனன்னு கிடையாது, இந்த புத்தி சாத்திரியம் தானே. சரி ரைட்டு, எப்படின்னா சாதாரண விஷயத்த அல்பமா தோத்து போயிடுவோம். நம்ம ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நினைப்போம், அன்னைக்கு பார்த்து அசிங்கமா இருக்கும் அந்த ட்ரெஸ். ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் பத்து பேர் பண்ணா, ஐயா இது என்ன ட்ரெஸ், கன்றாவியா இருக்கு போ அப்படின்னு. அதாவது நாமே நம்மளை தரம் தாழ்த்திடுவோம். அந்த மாதிரி பகவான் பார்த்தா இவாளுக்கு இந்த விரக்ஷம் தேவலோக பாரிசாதம் இருக்கே இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி மரத்தை பிடுங்கிடான்னு, மரத்தை பிடுங்கிட்டான், பிடுங்கி தூக்கிட்டு வந்துட்டான். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற என்பிரான் வன்மையை பாடிப்பற. அழகா அப்பேற்பட்ட பகவான் சத்தியபாம ஆயுசு முழுக்க அப்படி அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் கண்கள்ல கண்ணீர் வரலாம். எனக்காக சுவாமி இந்த மரத்தையே பிடுங்கிட்டு வந்துட்டாரு. பகவான் எப்பவுமே அவன் பண்ண கிருப்பைய நினைச்சு நினைச்சு நம்ம அழும்படியாதான் கிருபை பண்றான். அது பகவானுடைய ஒரு விசேஷ குணம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பூ கேட்டா ஆனா மரத்தையே கொண்டு வந்து சுவாமி வச்சுட்டார். இப்ப பகவான் நம்ம இத்தினோண்டு கேட்டா எவ்வளவு பெருசு தரான்னு பார்த்துக்கோம். நம்ம கிஞ்சிட்டு கேட்டோம்னா பகவான் அதை விட பெருசாக தான் நமக்கு கொடுக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த இத்தினோண்டு தான் ஆசைப்படுறோம். இதுதான் பெரிய கஷ்டமே. வேற கேட்கறது கூட பகவான் ரேஞ்சு கேட்கறத பிச்சைக்காரத்தனமா கேட்கணும். பிச்சைக்காரன் யார் இருந்தாலும் அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னா, ஒரு பணக்காரன் வரணும் ஐயா ஒரு 100 ரூபாய் பிச்சை போடுங்க, 50 காசு 1 ரூபாய் போடுவோம்னு கேட்பான். அப்ப பார்த்தாலும் பெரிய கோடீஸ்வரன் வரான், அவன் ஒரு நாளைக்கு 500 கோடி சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவன்கிட்ட ஐயா எனக்கு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா பிச்சை எடுக்காம இருப்பேன்னு சொல்லலாம். அப்படிதான் கேட்கும். அவன்கிட்ட 50 காசு போடுங்க 1 ரூபாய் போடுவாங்க, 1 ரூபாய் சில்லறையே இருக்காது. அப்ப சுவாமி கிட்ட கேட்கும் பொழுதும் அப்படி கேட்கணும், அவர் ரேஞ்சுக்கு அவரோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அது மட்டும் கேட்கப்படாது. பிள்ளை கல்யாணம் ஆகணும், நல்ல மாட்டு பணம், நல்ல குழந்தை கிடைக்கணும், பக்தனா இருக்கணும், பக்தையா இருக்கணும், வம்சமே பக்தியில தலைக்கணும், எச்சைக்கும் ஏழு பிறவிக்கும் எங்க வம்சமே உனக்கு அடிமையா இருக்கு இப்படி கேட்டுருணும். இப்போ இப்போதைக்கு இப்போதைக்கு 5வது பிடிக்கட்டும், அப்புறம் 10வது பிடிக்கட்டும், அப்புறம் 12th நல்ல மார்க் வாங்கட்டும். குழந்தை பெத்த உடனே ஆச்சார்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது ஜென்மா முழுக்க நீங்க பொறுப்புன்னு கொடுத்துணும் அப்படி கேட்டுருணும். டென்ஷனே எடுத்துக்கப்படாது. இது அப்பப்போ டென்ஷனா எடுத்துட்டு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் தலைவலி சரி பண்றவனுக்கு உடம்பு முழுக்க வலி சரி பண்ண முடியுமே. இந்த பிரச்சனை சரியா போனா போதும், எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும் இல்ல கேட்கணும். ரெண்டு பேர் வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் கேட்கறதெல்லாம் பாருங்க, டெம்பரவரி டெம்பரவரியாவே கேட்டு நல்ல வாழ்க்கை பிரச்சனையாவே இருக்கு. டெம்பரவரில பர்மனன்ட் சொல்யூஷன் பகவான் பர்மனன்ட், எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கேட்டுருணும் அவ்வளவுதான். ஆராய்ந்து அருளையிலோ ரெம்பாவாய் இந்தா கிருஷ்ணா உங்ககிட்ட கொடுத்துட்டா என்ன பாத்துக்கோ அவ்வளவுதான். அப்படி கொடுத்துட்டானா அப்படியே அவன் பாட்டுக்கு பாத்துவான். யோக க்ஷேமம் மகாம்யகம். திரௌபதி ஒரு தடவைதான் கோவிந்தா புண்டரீகாட்சா கத்தினா. பகவான் எப்ப திரௌபதி கோ அப்படின்னா ஓடி வந்துடுறான். கிருஷ்ணா நீ ஏண்டா வந்தா, இல்லடி ஏதோ கோன்னு ஆரம்பிச்சு, நான் கோமாதான் சொல்ல வந்தேன்டா, கோவிந்தான் தான் கூட புரியும், நான் வந்துட்டேன் தான் அன்னைக்கு கோல் கோவிந்தான்னு கத்தினதுக்கு. அப்ப ஒரு பூ கேட்டதுக்கு ஒரு மரத்தை கொடுக்கறான். நீ ஒரு நாள் தலையில பூ வச்சு திருப்பி அறுத்தாடி திருப்பி திருப்பி சொர்க்கத்துக்கு போன எனக்கு பூ வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பா சத்தியபாமா. பகவான் அந்த வம்பே வேண்டாம், மரத்தையே கொண்டு நீங்க வச்சுடுறேன், எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ எத்தனை வேணாம் வச்சுக்கோ, யாரு வேணாலும் குடிச்சுக்கோ அப்படின்னு மரத்தை கொண்டு வச்சுட்டோம். அப்ப பாருங்க பகவான் எவ்வளவு யோசிக்கிறான்னு பாத்துக்கோங்க. நம்ம ஒரு துளி யோசிச்சோம்னா பகவான் கடல் அளவு ஆகாசம் அளவு யோசிக்கிறான். யார் யார் என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்காளோ அந்த லெவல் தானே யோசிப்பா. குழந்தை அப்பா அம்மா கிட்ட எனக்கு ஒரு பென்சில் வாங்கி தரலா, எனக்கு இது வாங்கி தர முடியுமா அப்படின்னு நமக்கு சிரிப்பா வரும். இதென்ன ஒரு விஷயமா அப்படின்னு அதுக்கு அது பெருசு, நமக்கு அது ஒரு விஷயமே சேர்த்து கிடையாது. ஆனா சமயத்துல எல்லாம் கேட்டதும் வாங்கி தர மாட்டோம், அவசியம் இல்லை அப்படின்னு. அப்ப குழந்தை நினைச்சுக்கோ அப்பாவுக்கு இப்ப வாங்கி தர முடியாது போல இருக்கு, வாங்கி தர முடியாதுன்னு இல்லை, இப்ப அவசியம் இல்லை. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் இது அவசியம் இல்லைன்னா கொஞ்ச நாள் இப்படி தள்ளி போடுறோம், அவ்வளவுதான், மனசை போட்டு அழட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சத்யபாமாவுக்காக மரத்தையே பிடுங்கிட்டு வந்த எந்நாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற அப்படின்னா. உடனே அடுத்து ராம கோபி பார்த்தா புடவை எடுத்து இப்படி இப்படி சுருங்கினாலும் பாவாடை எடுத்து சுருங்கி பாத்துருவோண்டி என்ன நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு அவ ஆரம்பிச்சுட்டா. எம்பில் கண்டுபோ என்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான், தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. ரெண்டு பேரும் ஆடுறாளாம், ஒருத்தி இப்படி அழகா அபிநயம்லாம் பிடிச்சு மரத்தையே பிடிங்கி கொண்டு வச்சாண்டி அப்படின்னு இவ சொன்னான். ராமன் பேர் பட்டவன் தெரியுமா, இந்தா வில் அப்படின்னு ஒருத்தன் காட்ட கொண்டா அப்படி வாங்கி வாங்கும் பொழுதே பரசுராமனுடைய தவத்தையும் எதிர்வாங்கி அழகா முன் வில் வலித்து முதுபெண் உயிர் உண்டா அழகா தாடகைய வதம் பண்ணி பேர்பட்ட வீரண்டி. எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா, எதுக்குத்தனையே சொல்றனா, இந்த ராமனை பிடிச்சா உனக்காக அவன் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பான். இந்த ராமனிடத்தை நீ சரணாகதி பண்ணிட்டாய் அப்படின்னா ஜோரா உனக்கு வேண்டிய அனுகிரகம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவான். அழகா பரசுராமருடைய கர்வத்தை பங்கம் பண்ணா, தாடையுடைய அகம்பாவத்தை பங்கம் பண்ணா, அப்பேற்பட்டவனுடைய வன்மையை பாடிப்பற தாசரசி தன்மை. அப்பேற்பட்ட தன்மை பார்த்துக்கோது எவ்வளவு ஒரு சமத்து பார்த்துக்கோ என் ராமன், அவ்வளவு அழகா ஜோரா கிருப பண்ணக்கூடியவண்டி என் ராமன். அவ அங்கே ராதே கிருஷ்ணா அப்படின்னு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொன்னாங்க. ராம் ராம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பாம்பேல ஒரு மாமி தெரியும், பிரகாலான் ரொம்ப வருஷம் அவளை பார்த்து, அவர் நல்ல ராம பக்தை. நான் இங்கே ராதே ராதே அப்படின்னு அவங்க ராம் ராம் கடைசி வரைக்கும் ராம் ராம் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் கூட மறந்தும் ராதே ராதே வாய தரவு சொன்னதே இல்லை. நான் கண்ணை மூடினு கிருஷ்ணனை சொல்லிட்டு இருப்பேன், திடீர்னு பார்த்தா அழகா ராம விஷயமா மாறிடும். எங்கடா ராம விஷயம் கண்ணை திறந்து பார்த்தா இருக்கா உட்காந்துருப்பான். வந்துட்டாலே தானாகவே அந்த ராம விஷயத்தினுடைய தாக்கம் தீர்மானமா வந்துடும். அவங்க கூட ஆச்சரியமா இருக்கும், ராம் 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 ராம், அவ பேர் கூட மறந்து விடும், ராம் ராம்னு தான், ராம் ராம் மாமின்னு தான் நாங்க சொல்லுவோம், அவ்வளவுதான். அத்தனை வசதி அத்தனை வசதி. சில பக்தாவெல்லாம் என்கிட்ட பேசுவா, அவளுடைய ராம பக்திக்கு போன் அவ போன் பண்ணானாலே நான் முதல்ல ராம் ராம் சொல்லிடு சார், ராதேகிருஷ்ணா ஆயுதருப்பேன். ஆனா அவளுடைய ராம பக்திக்கு ஒன்னும் பண்ண முடியாது, நான் உடனே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு. அப்ப கூட அவன் ராதேஷா சொல்லப்படா, சரி நான் சொல்லிட்டேனே சரி குருஜி ராம் சொல்லிட்டா அவன் ராதேஷா அவ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவ்வளவுதான். ஏன்னா அப்படி ஒரு அந்த பாவ சுத்தி அந்த பகவான் இடத்துல அப்படி ஒரு பிரீத்தி ஆஞ்சநேயன் போல, நம்ம தொண்டரடி பிடியாழ்வார் போல அரங்கனை பாடின வாயால் மற்றெவரையும் பாடமாட்டேன்னு ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி நம்ம ராமபக்தை சொல்லிட்டா ஜெய் ஸ்ரீராம் என்ன நினைச்சிருக்காய், ராமன ஆச்சரியமானவன், பரசுராமனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி சத்திரிய தர்மத்தை நிலநாட்டினவன், சாடகைய வதம் பண்ணவன், அவ்வளவு அழகா. ரெண்டு பக்கத்துல பக்கத்துல நடந்த சம்பவம், ரொம்ப நாள் முடிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு நடந்ததில்லை. சாடகா வதம் பண்ணிட்டும் அப்பதான் பகவான் மித்திரா போறான், பகவானோட 12 வயசுல நடந்த விஷயங்கள், 11-12 வயசுல நடந்த விஷயங்கள் ராமனுடைய விஷயம். சாடகா வதம் முடிஞ்சு மித்திராக போறா, சீதாவை கல்யாணம் பண்ண எல்லாம் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள பரசுராம கர்வபங்கம். சொல்ற கிருஷ்ண பக்தி. கல்யாணம் ஆயிட்டு கொண்டாட்டி கூண்டு போயிட்டு மரத்த பிடிக்காத பெரிய விஷயம். 11 வயசு சின்ன பையன், அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகும் தாடகாவதம், கல்யாணம் ஆன பிறகு பரசுராம கர்வ பங்கம். என்னமோ 100 வயசுல பண்றது பெருசா பேசிட்டு இருக்க, ரொம்ப வயசான காலத்தை பண்றதெல்லாம் பெருசா பேசிட்டு இருக்க. 11 வயசுல பண்ணிட்டாண்டி என் ராமன், ஓஹோ அப்படின்னா உடனே கிருஷ்ண பக்திக்கு ரோஷம் வந்துடுச்சு. ஐயோ, உடனே அவ்வளவு ஒரு கல்யாண விஷயம் சொல்லணுமே. உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றிக்கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. ஆச்சரியமா, ருக்மிணி விராடிய தூக்கிட்டு வரான் சுவாமி. அத்தனை பெரிய கூட்டத்துக்கு நடுவில் சாதாரணமா போய் அசகாய சூரன் அப்படின்பான். சரியா, அசகாய சூரன்ற வார்த்தையை நிகமாந்த மகாதேசிகர் ராமனுக்கு சொல்றார் ரகுவீர கத்தியத்தில். கிருஷ்ண அசகாய சூரன் தான், யாருடைய சகாயமும் தேவையில்லாதபடி ஒரு சூரத்தான். அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் போய் தூக்கிண்டு வரான் ருக்மிணி பிராட்டிய. ஏன்னா அவள் காதலின்றதெல்லாம் கிடையாது, தன்னுடைய தேவின்றதெல்லாம் கிடையாது. எந்த ஜீவன் தன்னை காப்பாற்றணும்னு இவன் கிட்ட சரணாகதி பண்றதோ அந்த ஜீவனை அதனுடைய கஷ்டத்திலேருந்து தூக்கி கொண்டு வந்து காப்பாத்துறது சுவாமியுடைய தர்மம். ஒரு வீடு தீபிடிச்சு எரியறதுனா குழந்தைய தூக்கிட்டு வருவோம் இல்லையா, யோசிக்க மாட்டோம் இல்லையா. அது மாதிரி ருக்மிணி பிராட்டி, ஐயோ என் சரீரம், என் ஆத்மா, என் மனசு, என் வாழ்க்கை, என் இந்திரியங்கள் எல்லாம் கண்ணனுக்காச்சே, ஆனா ருக்மி இதெல்லாம் சிசுபாலனுக்குன்னு சொல்லிட்டானே, ஐயோ என் கண்ணனுக்கான விஷயங்கள் எல்லாம் நான் யாருக்காவது கொடுக்கணுமோன்னு அந்த பயம், அந்த ஒரு பதற்றம் இருக்கணும் வாழ்க்கையில. நம்ம எல்லாம் நேரத்தை அறிய விதமா கொடுத்துடுறோம், டிவி பார்க்கறதுக்கு, மனுஷாலோட பழகிறதுக்கு, தூங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். பகவானுக்கு நேரம் எப்போ கொடுக்குறோம்? பகவானுக்கு நேரம் கொடுக்குறோன்றது பேர் கூட நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்றதுக்காகத்தான். எக்ஸ்க்ளூசிவா பகவானுக்கு நேரத்தை எங்கேயா ஒதுக்கிறோமா? பூஜைன்னா பகவானே ஒரு மணி நேரம் நீங்க நான் மட்டும்தான், ஆனந்தமா நான் ஒன்னு அனுபவிக்கிறேன் நீ என்ன அனுபவி, இப்படிதான் நேரத்தை கொடுக்கணும். ஆனா எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம. ஆனா ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு பயம், ஐயோ நான் பகவான் அனுபவிக்காமல் போயிடுவேணும், இந்த வாழ்க்கையே பகவான் அனுபவிக்காமல் விட்டுடுவேணும் பதற்றம். அதுக்காக வந்து உறுப்பினி நங்கையை தேர் ஏற்றிக்கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் தன் வீரம் சிதைய தலையை. அப்ப அவன் தூக்கிட்டு வந்தோன்னா பொறுக்கலையாம் ருக்மிக்கு. உடனே அவளை பிடிச்சு அழிச்சுட்டு வரேன்னு வந்துட்டான். அவனை பிடிச்சு கட்டி போட்டி செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற. அப்பா எங்க கிருஷ்ணன் எல்லாம் பண்ணிருக்காமா, ருக்மிணியை தூக்கிட்டு வந்தாமா, அத்தனை அழகா ருக்மிய கட்டி போட்டு அவனை கொல்லாமல் அவன் தலையை மழிச்சு விட்டுட்டான் தெரியுமா, ஷேவ் பண்ணி விட்டுட்டான். தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. தேவகியோட சிங்கம் டி அவன், என் கிருஷ்ணன் சிங்கம் தெரியுமா, ஜோர லீலைகள் பண்ணக்கூடியவன் தெரியுமா, கருணாசாகரன் தெரியுமா, அவ்வளவு வசத்திடி என் பிரபு, சாதாரணமற்றவன் இல்லை. எந்த இடத்துல இருந்து கத்தினாலும் அந்த இடத்துல வந்து உன்னை ரட்சிக்கக்கூடிய ரக்ஷகன் கண்ணன் அப்படின்னு. உடனே ராம கோபி பார்த்தா, அவ சிரிச்சா, எவ்வளவு சமது தெரியுமா என் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி அடுத்து ஆரம்பிக்கிறார். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. மனுஷ வாழ்க்கையில எப்படி நடக்கணும் அப்படின்னா ராமனை போல அப்படின்னா பெரியவர் நிலைப்பது நின்று ராமனை போல் நட. மனுஷ வாழ்க்கையில திடீர் 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 ஏதாவது நடக்கிறது, நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியறதே இல்லை. ராம விஷயம் அப்படிதான். அதனாலதான் பகவான் மனுஷனாக ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்றான். நான் தசரத குமாரனாக மனுஷனாகத்தான் என்னை பாவிக்கிறேன் அப்படின்றான். பதினோராயிரம் வருஷம் மனுஷன்ற ஸ்மரணையிலேயே சுவாமி வாழ்ந்தார். அவ்வளவு விசேஷம். அதாவது எல்லா சக்தியும் இருந்தும் சக்தி இல்லாதவன் போல இருக்கிறது பெரிய கஷ்டம். நம்ம ஆத்து குழந்தைகளுக்கு ஏதாவது ரைம்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், இல்லாட்டி ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்போம். அதை சொல்ல வைக்கிறதுக்காக எனக்கு மறந்து போயிடுச்சு, நீ சொல்லு அப்படின்னு குழந்தை நினைச்சுக்கோ. நிஜமாவே நாம மறந்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம மறக்கல, அதை சொல்ல வைக்கிறதுக்காக. அதுபோலே பகவான் சர்வஜனா இருந்தும் ஒன்னும் தெரியாதவன் போல நடிக்கிறான். அதனாலதான் முன்னாடி நாள் பட்டாபிஷேகம் ஆச்சு, எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அடுத்த நாள் காத்தால அபிஷேக ஜலத்தை விட்டு தலையில கிரீடம் வைக்கணும், இவ்வளவுதான் பாக்கி. அது எல்லா கிரியைகளும் முடிஞ்சாச்சு, எல்லா ஏற்பாடும் நடந்தாச்சு. ஆனா அதுக்குள்ள மாறி போயிட்டு பணம் போ அப்படின்னு விட்டாளாம். கைகேயி மாதா, பகவான் கிளம்பறானா, சுமத்ரா வந்து அழறா, ஏ ராமா நாளிலேந்து ராமராஜ்யம், இன்னிலேந்து ராமராஜ்யம், எங்களுடைய ராஜா யார் அப்படின்னா எங்கள் ராமன் தான் ராஜன் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா சொல்ல போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி வனத்துக்கு போறியடா நடராளம், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிடே என்றிட சுமத்ரா தேவி. இத்தனைக்கும் லக்ஷ்மணன் அம்மா இந்த மாதிரி அண்ணா போறார், நான் போறேன், சிஷ்டத்துவம் வனவாசாய, உன்னை நான் பெற்றுண்டதே ராமனோட வனவாசம் போகிறதுக்காகத்தான் சொல்லாம் அம்மா. அதாவது ஒரு தாயுடைய உத்தமமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தான் பெத்த குழந்தைகளை பகவத் விஷயத்துல ஈடுபடுத்துறது, பகவான் உகக்கும்படியா வளர்க்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். பகவான் உகக்கணும், உலகம் உகக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உலகம் திடீர்னு உகக்கும், திடீர்னு உகக்காமல் போயிடும். பகவான் உகக்கணும். இவளை நம்பி இந்த குழந்தைய கொடுத்த என்னமா வளர்த்திருக்கா ஜோர் அப்படின்னு பகவான் சந்தோஷப்படணுமா, அப்படி ஒருத்தியாம் இந்த சுமத்ராதேவி. போடா காட்டுக்கு போ, ராம கைங்கரியம் பண்ணிட்டாராம். ஆனாலும் பகவான் மனம் போகும், ஐயோ மனம் போறியேடா ராமா, ஆனந்தமா இள வயசுல ஜோரா நாட்டுல வாழ வேண்டிய வயசு, நாட்டுல பலவிதமான ஆனந்தங்களை அனுபவிக்க வேண்டிய வயசு, ரிட்டையர் ஆயிட்டு வானப்பிரஸ்தம் போக வேண்டியவா, போகிற காட்டுக்கு நீ போறியேப்பா, நீ போறியேடா கண்ணா, ஐயோ ராமா தாங்களையே மனசுகின்றாள், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ. கைட்ட 12 மாசம், 10 மாசம் 12 மாசம் சுமந்திருக்கா. ராம பரத லக்ஷ்மண சத்ருகுண 4 பேரும் 12 மாசம் கர்ப்பவாசம். இந்த கௌசல்யா தேவி ஐயோ 12 மாசம் கர்ப்பத்தை சுமந்தேன், இதுக்காடா ராமா, உன்னை காட்டுக்கு அனுப்புறதுக்காடா சுமந்தேன், ஐயோ ராமா என்னை அழிச்சுட்டு போயேன்பா. இற்றத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ. வயசான காலத்துல அப்பாடான அந்த குழந்தைகள் நிழல்ல ஒதுங்கிறது தானே அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். அது மகளோ மகனோ ஐயோ, ஏன்னா முதல்ல நாம மரமா இருக்கும், குழந்தைகளுக்கு நிழல் தரும். குழந்தைகள் தலையெடுத்தாச்சு அப்படின்னா அவ மரம் ஆயிடுறா, அந்த நிழல்ல நாம ஒதுங்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. இதுல ஆண் பெண்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆச்சரியம், அந்த நிழல் தரும் மரமா ராமன் இருக்கான். வாசுதேவ தருச்சயா அப்படின்றான் உபநிஷதம் எல்லாம் சொல்றது. வாசுதேவன்ற மரம் ரொம்ப குளுமையாவும் இல்லை, ரொம்ப சூடாவும் இல்லை, ஹிதமா இருக்கு அப்படின்றான். அந்த மாதிரி ஒருத்தன் அழகா ஜங்கமா பாரிஜாத அப்படின்றார். ஆச்சரியமா ஜங்கம பாரிஜாத, அந்த வனத்துல பகவான் ராமன் வனவாசம் பண்ணும் பொழுது நடமாடும் பாரிஜாத விரட்சமா கல்பக விரட்சமா இருந்தான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிருந்தான். ஆனா அந்த கல்பக விரட்சம் கௌசல்யாவுக்கு இல்லையா, அவர் போயிடுச்சு. வீட்டு தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ, ஆனா பகவான் அதை பத்தி கவலையே படாம போயிட்டு இருக்கான். ஏன்னா அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்றணும், பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு. அதனால அதுதான் முக்கியம்னு, கடமை முக்கியம்னு போயிட்டு இருக்கான. ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ, கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன கூற்றம் அப்படின்னு சொல்லி யமனை சொல்லுவா. கூற்றம்னா பிரிக்கிறது, கூறு போடுறதுன்னு தெரியுமா, இட்டி கூறு போடுறதுங்க. இந்த கூறு போடுறது யமன் பண்ற வேலை, உடம்ப தனியா உயிர் தனியா கூறு போடுறது இதுதான் கூறு போடுறேன் அப்படின்னு. இந்த கூறு போடுறவன் தான் யமன், அதான் கூற்றம் அப்படின்னு. அந்த மாதிரி ராமண ஜனங்களிடத்தே பிரிச்சுட்டாளாம் கைகை, அதனால கூற்றுத்தாய். கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல வந்ததுன்னா இதுக்கு காரணம் ஆனவாள் என்னெல்லாம் பண்ணுவோம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, நமக்கு விரோதமா நடக்கிறா, நம்ம மனசுக்கு பிடிக்காம நடந்துட்டா, நம்ம இல்ல ஏமாத்திட்டான்னா அவன் மேல எவ்வளவு கோபம் வரும். நம்ம ஜாகிரதையா இருந்திருக்கணும்னு நம்ம மேல கோபம் வருது இல்ல, அடுத்தவன் மேலதான் கோபம் வருது. ஆனா ராமனுக்கு யார் மேலையும் கோபம் வரலையா. சரி, எல்லாம் நன்மைக்கு. வாழ்க்கை நிறைய சம்பவங்கள் கசப்பா நடக்கிறது, அது கசக்கும் பொழுதுதான் அதோட ஸ்வரூபம் நமக்கு தெரியாது. இந்த பாவக்காய் பழம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், பழத்தை பார்த்தோம்னா சிக்கச்சவேன்னு ஐயோ எப்படி இருக்குன்னு இருக்கும், கடிச்சோம்னா அதோட சுபாவம் ஒன்றும் மாற போறது இல்லை. இந்த வேப்பம் பழம் தேனி மொய்க்கும், அதை வந்து தேனி மொய்க்கும் ஆனா கசக்கும். அசுதமாவே கொடுத்துருக்கேன் ஒரு தடவை, பழம் நல்லா இருக்கூடாது சாப்பிட்டு துப்பிதான் அன்னிலே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த பழத்தை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சுதான். எங்க வேப்பம் பழம் பார்த்தாலும் அப்பா நீ அன்னைக்கு கொடுத்தாலும் இந்தாங்கோ அப்படின்வான், இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். அப்ப அனுபவம் எவ்வளவு வசதி பாருங்க, வேப்பம் பழம் தான் ஆனால் கசப்பு குழந்தைக்கு ஞாபகம் இருக்கு. நிறைய குழந்தைகள் நான் கொடுத்துருக்கேன் அது ஒன்றும் ஒருத்தன், அதுங்க எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்காக. அப்ப பாக்கிறது மஞ்ச மஞ்சளா ரொம்ப அழகா இருக்கும் வேப்பம் பழம், வாசனை மூக்க தலைக்கும், நிறைய தேனி எல்லாம் வந்து மொய்க்கும். அதிசயமா நம்ம பார்த்தா ஓ பழம் ருச்சியா இருந்தவன தேனி மொய்க்கும் நம்ம போனோம்னா கசக்கும். அந்த மாதிரி லோகத்துல நாம பார்க்கறதுடைய சுவாவம் வேற, அதனுடைய உண்மையான தன்மை வேற. இந்த நீல மாம்பழம்னு ஒண்ணு இருக்கும், வெள்ள பார்த்தா அப்படி இருக்கும், சாப்பிட்டா ருச்சியா, கடைசியில பார்த்தா ஒரு மாதிரி கருப்பு கருப்பு என்னடான்னு பார்த்தா ஓட்ட போட்டு உள்ளுக்குள்ள வண்டு உட்காந்து ஐயா என்னவோ பண்ணும் திடீர்னு பார்த்தா. சமயத்துல அந்த சப்போட்டா பழத்துல பார்க்கணும், உள்ளுக்குள்ள ஒரு புழு இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டான், அந்த கொட்டையில உட்காந்து இருக்கும், பவழம் மாதிரியே கலர் இருக்கும், பவழம் மாதிரியே இருக்கும், பார்த்தா அத்தனை அழகா இருக்கும், ஆனா உள்ளுக்கு உட்காந்து இருக்கும், கொட்டை மேல அப்படி அழகா உட்காந்து இருக்கும், அதிசயமா இருக்கும் நமக்கு பாக்கிறதுக்கு, கண்டே பிடிக்க முடியாது. இப்ப வெண்டைக்காய் வெளியில பார்த்தோம்னா புழு இருக்கிறதே தெரியாது சமயத்துக்கு, இப்ப எல்லாம் வரதே இல்லை, நம்ம புருஷாச்சு நான் பார்த்து அவ எவ்வளவு கெமிக்கல் சாப்பிட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச முன்னாள் வெண்டைக்காய் சின்ன வயசுல எல்லாம் பயமா இருக்கும் எனக்கு எல்லாம் தொடரதுக்கு, அப்படி வெண்டைக்காய் ஒரு கிலோ திருத்தினா ஒரு காக்கில அங்க புண்ணு நெடுஞ்சு ஓடி இருக்கும். இப்ப எல்லாம் அதெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லை, ஆனா அந்த வெண்டைக்காய் நல்லா தான் இருந்தது, வாஸ்தவம் துண்டுதான் இருக்கும். அது பாட்டிக்கெல்லாம் திட்டே நறுக்குவாரு, படுபாவை ஏமாத்துறாங்க, எல்லாம் பூச்சிருக்கு எல்லாம் பூச்சி அப்படின்னு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில பார்க்கும் பொழுது வேற, அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் ஸ்வபாவம் வேற. மாத்திர கசக்கிறது வாயில போட்டுட்டா ஜுரமா இருக்குன்னு கசப்பா இருக்கு, ஆனா உள்ள போய் வியாதி செய்யும்போது திதிப்பா தானே இருக்கு, சக்கர திதிப்பா தான் இருக்கு, ஆனா உள்ள போய் வம்பு பண்ணும் போது பிரச்சனையா தானே இருக்கு, ரெண்டுதும் வித்தியாசம் உண்டு. ஆனா ராமன் வெள்ளையும் உள்ளையும் ஒரே மாதிரி இருக்கான், எது நடந்தாலும் ஒரே சிதியில இருக்கானா. சீற்றம் இலாதானை பாடிப்பர். இந்த ஒரு சந்தர்ப்பத்துல கூட கோபம் இல்லாமல் முகத்துல வாட்டம் இல்லாமல் பிரசன்னமா போறான். நமக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம அனுபவிக்க வேண்டிய ஆனந்தங்களை அப்பா கெடுத்துட்டாரே, நம்மளை காட்டுக்கு அனுப்புறாரு, இதானே தோணும். இது நியாயமா உலகத்தை சொன்னா நியாயமானது தானே, அவன் கோபம் நியாயம் தானே அப்படின்னு. ஆனா பகவானுக்கு அது தோணலையா, எங்க அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு நான் போறேன், இது போல ஒரு பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும், இன்னும் பிரசன்னமா போறான். ராஜனா ஆயிருந்தா கூட பிரசன்னமா இருந்திருக்காம காட்டுக்கு போறேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா சுவாமிக்கு. சீற்றம் இல்லாதானை பாடிப்பற அவ்வளவு அழகா பின்னாடியே சொல்றான், சீதை மணாளனை பாடிப்பற. இதுல பகவான் தான் மட்டும்தான் காட்டு கிளம்புறான். சாதாரணமா நம்மள எப்படி யாராவது சொல்லிட்டாங்கன்னா நாங்க தனியா போய் என்ன பண்ணுவோம், அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு அழுது எல்லாம் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவோம். சுவாமி தனியா கிளம்பிட்டார். சீதையும் லக்ஷ்மணன் தான் பிடிவாதம் பண்ணி சுவாமியோட போற. சுவாமி அவளை கூப்பிடவே இல்லை, அவளே தான் வரா. அதுலயும் சீதை நீ ராண் வேஷம் போட்ட பெண் பிள்ளை, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு. அதுக்கு கூட கோபத்தை காட்டலையா, சரி வாமா போலாம் அப்படின்னு. பின்னாடிதான் அதுக்கு பதில் சொல்ற. அவ்வளவு அழகா சீதையும் கூட்டு தைரியமா போறாரா ராமா அப்படின்னு. அப்ப எப்பேற்பட்ட ஒருத்தன் சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. இதுல என்னாச்சுன்னா கௌசல்யாவுக்கு அவ்வளவு பெரிய பெருமை வந்துடுச்சு, ஆச்சரியமான பெருமை சுபத்ராவுக்கு வந்துடுச்சு. பரத்வாஜ ரிஷிகள் இவாள்லாம் கைகேய பார்த்து கை கூப்பின, அம்மா நீ காட்டுக்கு அனுப்பினியும் நாங்க எல்லாம் ராம தரிசனம் பண்ணோம், உன் கிருப பரதன் இன்ட்ரடியூஸ் பண்றான் பரத்வாஜருக்கு. இதான் கௌசல்யா மாதா ராமன பெத்த புண்ணியவதி, இவதான் சுமத்ரா தேவி லக்ஷ்மண பெத்த புண்ணியவதி. கைகை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேங்கிறான், வெக்கமா இருக்கான். பரத்வாஜர் கேட்கிறார், கைகை யாருப்பா? அந்த மகாபாவி இவதான் அப்படின்றான். அப்படியே சொல்றான் அம்மாவை, இந்த மகாபாவி இவதான். அப்ப பரத்வாஜர் சொல்ல, அப்படி சொல்லாதேப்பா, ராமனுக்கு கைங்கரியம் இவ்வளவு மாதிரி யார் பண்ண முடியும் சொல்லி கை கூப்பிடுற. மொதல் ரெண்டு பேருக்கு தாதாரணம் பண்ணாராம், கைகையை பார்த்து நன்றியோட கை கூப்பினார். ராமன் காட்டுக்கு போய் என்ன பண்ணானா, இந்த மூணு அம்மாக்களுக்கும் பெருமையை சேர்த்துட்டான். மூணு அம்மாக்களுக்கும் பெருமை, மூணு அம்மாக்களும் அவருடைய பக்தைகள் தானே, அவருடைய பக்தைகள் தானே. அழகா 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வந்தானா கௌசல்யா மாதா பார்த்தவாள்லாம் சொல்றான். வந்துட்டு சுக்ரீவன் கதையை சொல்றான், ஆஞ்சநேயர் சொல்றார், எல்லாரும் வந்து கௌசல்யாவோட காலை பிடிச்சு விடுறார். சுக்ரீவன் சாம்பவான் எல்லாரும் வந்து, மா நீங்க ராமன பெத்த அம்மாவா, பேர்பட்ட புண்ணியவதிமா, நீங்க பெத்துக்கலன்னா ராமன் கிடையாது. அவாவா ராமனுடைய குணங்களை பேசுறாளாம். கௌசல்யாவுக்கு 14 வருஷம் ராமனை பிரிஞ்ச துக்கம் மாறி போயிடுத்தான். ரொம்ப கொண்டாடுறாள் எல்லாரும். அவளுக்கெல்லாம் ஐயோ யாரா வந்தாலும் கொண்டாடுவாரேன்னு பயம் வந்து விடுத்தான். அங்க தன்ல இருந்து குரங்கு கூட்டம்லாம் வந்து கைகூப்பி இப்படியே பார்த்து நின்று இருக்கான் கௌசல்யா மாதாவை. கௌசல்யா மாதாவை பத்தி நீங்க தான் சொல்லுங்கன்றதான். கௌசல்யா மாதா அப்படி பாக்கலாம், நான் என்ன சொல்றேன் இல்ல, ராமன் பேசினா நிறைய பேசுவார். ராமன் இவ்வளவு பேசுறாருன்னா நீங்க பேசினா தானே, தாயை போல பிள்ளை தான், நீங்க தான் சொல்லுங்கன்ற. கௌசல்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை போய் கேட்டுக்கோங்க அப்படின்றாள். எல்லாரும் போய் சுமத்ரா காலில் விளராளாம்மா, எப்பேற்பட்டவம்மா நீ, நீ லக்ஷ்மணன் அனுப்பலை அப்படின்னா ராமன் படாத பாடு பட்டிருப்பார். ராமன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார் அப்படின்றான். கைகையை வந்து சேவிக்கிறார் விபீஷணன், அங்கதன், சுக்ரீவன், எல்லாரும் கைகையோட சாஸ்தாங்கமா சேவிக்கிறார். அவன் எழுந்து சொன்னதா எழுந்துக்கிறார். சொன்னா எழுந்துக்கோங்கோன்னு. 14 வருஷம் இவ்வளவு பேருடைய கேவலமான வார்த்தைகள் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஒரு ராம கைங்கரியம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் நான் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணுவோம், கைகையை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாள். நம்மள கைகையை தப்பாதானே பாக்குறோம். அப்ப கைகேயி சுமத்ரா கௌசல்யா மூணு பேரும் கண்கள்ல கண்ணீர் வழிய நிக்கிறாளாம். எல்லாரும் இவாள வந்து சேவிக்கிறானா, இத்தனைக்கும் காரணமான ராமன் இவ மூணு பேரையும் சேவிக்கிறானா, டெய்லி வந்துட்டு அழகா சேவிக்கிறான். அப்ப ஒரு தாயாருடைய பெருமையை, ஒரு தந்தையுடைய பெருமையை, தன் பக்தாளுடைய பெருமையை பகவான் எப்படி நிரூபணம் பண்றான் பார்த்துக்கோங்க. பக்தாளுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றான் பார்த்துக்கோங்க. கைகே எல்லாரும் கரிச்சு கொட்டிட்டு இருந்தானா, 14 வருஷம் கழிச்சு எல்லாரும் கைகேயை பெருமையை பேச ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கும் அயோத்தியாவில் ராமன் கோயில் கட்டலாமா வேண்டாமா நிறைய பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கோங்களேன். ஆனா பிரச்சனையே இல்லாதவரிடம் கைகேயை கொடுத்த கனக பவனம் ஒண்ணுதான். இன்னைக்கு ராமன் கோயில் ரொம்ப அயோத்தியாவில் ஃபேமஸ் அப்படின்னா கனக பவனம்னு ஒன்று, தங்க மாளிகை. அது கைகேயி தான் ராமனுக்கும் சீதைக்கும் ஸ்பெஷலா கல்யாணம் கிஃப்டா கொடுத்தது. ராமஜென்ம பூமி தான் பிரச்சனை, ராமனுக்கு கைகேயி கொடுத்தாலும் இன்றைக்கு பிரச்சனையே இல்லை. இன்னி வரைக்கும் அயோத்தியாவில் ப்ராமினன்ட் பிளேஸ் அப்படின்னா கனக பவனம் தான். கைகேயி ஒண்ணுதான், அவ கொடுத்த ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. தசரரை கொடுத்தாலும் எங்க போச்சுன்னு தெரியாது, அதுக்கு அவருடைய சண்டை நடந்துட்டு இருக்கு. ராமர் கோயில் கட்டலாமா கூட ஆதா அப்படின்னு. அப்ப தன் பக்தாளுக்காக பகவான் எத்தனையெல்லாம் பண்ணுவான்னு பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட அந்த ராமனுடைய பெருமையை பாடிப்பற, சீற்றமிலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற, ஜெய் சியாராம் அப்படின்வார். அயோத்தியாலதான் சியாராம் 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 சீதா மாதா, அவளுக்கெல்லாம் மாதா அப்படின்னா சீதாதான், அவ்வளவுதான் சீதா மாதா. அப்ப பகவான் எவ்வளவு விசேஷம்னு பார்த்துக்கோங்க. கோபம் வரப்படாது, துக்கம் வரப்படாது. கோபம் எங்க தெரியுமா வருது? துக்கத்தினாலதான். கோபத்துக்கு அஸ்திவாரமே துக்கம். இந்த துக்கத்தை ஜெயிச்சோம்னா கோபம் இல்லாம இருக்கலாம். ராமன் மாதிரி கோபம் இல்லாம இருக்கணும். சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. இப்படி உண்டாடி உங்க கிருஷ்ணனுக்கு எங்க ராமன் இவ்வளவு வசதி, இத்தனை பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் பண்ண சத்தியம் தர்மம்னு போயிட்டார். அதுபோல் உண்டோ பெருமை உம்முடைய கிருஷ்ணனுக்கு அப்படின்னு உடனே பார்த்தா வாரி சுருட்டின்றாள் கிருஷ்ண கோபி. அதனடி எப்படி சொல்லிட்டாய், என் கிருஷ்ணன் ஒண்ணும் கேவலம் கிடையாது, உன் ராமனாவது 14 வருஷம் போயிட்டு கழிச்சு திட்டி காட்டுக்கு இல்லை நாட்டுக்கு வந்துட போறேன்னு கன்ஃபார்ம் இருந்து கேரண்டி இருந்து போனான் தெரியுமா, என் கிருஷ்ணன் அப்படிலாம் கிடையாது, பிரயோஜனமே இல்லைன்னா கூட பக்தாளுக்காக போவான். எப்படி போனான் தெரியுமா, பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. முந்தின பாசத்துல தேவகி சிங்கம்னா, இப்ப அசோதை தன் சிங்கம்ன்ற ஒரு சந்தர்ப்பத்துல பராசர பக்தர் இடத்துல ஒரு பக்தர் வந்தார். அவர் கிருஷ்ண பக்தர், பராசர பக்தர், ராம பக்தர். அவர் வந்தார், நீ என்ன வேணா சொல்லுங்கோ, ராவணுக்கு ஏற்றம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் ராமனுக்கும் கிருஷ்ணன் நிறைய இடத்துல ஒரே மாதிரி இப்படி கம்பேர் பண்ணிட்டு பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்துல கிருஷ்ணன் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி தான், ஒரு அடி ஜாஸ்தியா தான் நிக்கிறான். என்னடா அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், கிருஷ்ணன் துவாரகா தீசனா இருந்தாலும் அழகா பக்தர்களுக்காக தூது போனா அந்த ஏற்றம் என்னமோ உங்க ராமனுக்கு இல்லையே அப்படின்னு விட்டுருவாரா பராசரப்பட்டர். அண்ணன் வாக்கு சாதுரியம், கூரத்தாழ்வான் பிள்ளை, ரங்கநாத பிரசாதத்தினால பிறந்த குழந்தை, ராமானுஜ சிஷ்யன், எம்பார் கோவிந்தர்னால விஷயத்தை கத்துண்டவர், ரொம்ப பெரியவர், ரங்கராஜனுடைய ஸ்ரீகார புத்திரன். ஸ்ரீரங்கத்திற்கு வாழ்க்கை வாக்கு சாதுரியம் ஜாஸ்தி, பேசினா ஜெயிக்கவே முடியாது, நீங்க எப்படியா கடைசியில் அவ பாயிண்ட் ஒன்று நிக்க வச்சிருவோம். அதுக்கு இந்த காவேரி ஆத்துக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, நீங்க காவேரி ஆத்தங்கிற வாசிகளை வாக்குனால ஜெயிக்க முடியாது. கும்பகோணம் காரா, இந்த மாயவரம் காரா, ஸ்ரீரங்கத்துக்காரா, திருச்சி காராலாம் பேச முடியாது. நீங்க நீங்க என்ன வேணா பேசுங்கோ, கடைசியில் அவ பாயிண்ட் ஒன்று நிறுத்தி வச்சிருவா. ஏன்னா அந்த காவேரியுடைய பலம், காவேரியோட பலம். அதாவது அந்த கிண்டல் குறும்பு கூட நம்மளை கிண்டல் பண்றதா புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆகும், நமக்கு கொஞ்சம் மந்த புத்தியா இருக்கும். நம்மெல்லாம் எடுத்த உடனே வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு பேசணும்னா தாமிரபரணி, பேசும்போது அடிதான் வார்த்தையை தெரிக்கிற மாதிரி வருதுன்னா தாமிரபரணி தான். ஆச்சரியம், ஒவ்வொரு நதிக்கு ஒரு பலம் உண்டு இல்லையா. காவேரி வசதியாச்சு, ஆடிப்பெருக்கு, தாமிரபரணி நதிக்கல உட்காந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடுவா, அது அதிசயமா இருக்கும். தாமிரபரணிக்கும் ஆடிப்பெருக்கு சம்பந்தமே கிடையாது. துபாயிலயோ நியூயார்க்லயோ உட்காந்து ஆடிப்பெருக்கு அப்படின்னு காவேரி கடல் கடந்து போனா கூட காவேரி சம்பந்தத்தை விட முடியாது. ஏன்டா ரங்கனுக்கே சம்பந்தத்தை விட முடியலையே இல்லையே, அப்பாடான்னு காவேரி மத்தியே அப்படின்னு. ஏன்னா பிரஜாநதினு தான் வர்ணிக்கிறா, ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுந்தம்னு வர்ணிக்கும் பொழுது காவேரி பிரஜாநதி, பூலோக பிரஜாநதியா. அதுல குளிச்சுட்டோம் அப்படின்னா பரமபதம் கேரண்டி அப்படின்ற பெரியவர். அதனால காவேரி கத்தனையேற்றம் அவ்வளவு சிரேஷ்டம். அதனால பராசரப்பட்ட பேசி அவர் சொன்னார், வாயா வா, என் பகவான் எவ்வளவோ பண்ணிருக்கான், வேறுவனை கூட ஃப்ரெண்டா ஏத்துண்டான் குகன், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது, ஒரு வேறுவனா தோஸ்தா ஏத்துண்டான், வேறுவனை கூட விடு குரங்கு சுக்ரீவன், வேறுவனோட கேவலம் சுக்ரீவன், அவனை அழகா ஃப்ரெண்டா ஏத்துண்ட, இவ்வளவு பண்ணவருக்கு தூது போக தெரியாதா, உங்க கிருஷ்ணன் மாட்டுக்கார பையா யார் வேணா கழுத்துல தூது போன ஓலையை கட்டி விட்டா போவான். எங்க ராமன் சக்கரவர்த்தி திருமகன் பா, இவனை விட பெரிய ஆள் தூது அனுப்புறதுக்கு ஆள் இல்ல, அதனால போகல, இல்லாட்டி இவ்வளவும் பண்ண பகவானுக்கு போக தெரியாதோ அப்படின்னு விட்டான். வந்தவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். தெரியாதனமா வாய் கொடுத்துட்டேன்னு ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிச்சு கிருஷ்ணன் வசத்தின்னு ப்ரூவ் பண்றதுக்கு கொண்டு சொன்னா இவர் இல்லேன்னுட்டான். ஆனா அந்த தூது போனவன் ஏற்றான். இந்த ஒவ்வொன்றத்துக்கும் விஷயம் சொல்லுவார். ராமாயணத்துல யாரா வசதி அப்படின்னா சிறை சென்றவள் ஏற்றம், சீதைக்கு தான் ஏற்றம். ஏன்னா அவ போய் அசோகவனத்தை உட்கார்ந்தா பாருங்க, அதுக்கப்புறம் தான் ராமாயண கதையில் நிறைய மாற்றங்களாம். சிறை சென்றவள் ஏற்றம். மகாபாரதத்துல யாரா ஏற்றம்னா தூது போனவன் ஏற்றம். தூது போனா பாருங்க, பாண்டவர் தூதன் அப்படின்னு காஞ்சிபுரத்து பெருமாள் இருக்க பிரம்மாண்டமா உட்காந்து தூது சென்றவன் ஏற்றம். எவ்வளவு பெரியவன், ரொம்ப பெரியவன். அதாவது வாமன அவதாரத்தை விட இன்னும் கீழே இறங்குறான். வாமன அவதாரத்திலேயாவது அவனுக்கு நாளைக்கு திருவோணம், வாமன அவதாரத்தோட பர்த்டே, வாமனமூர்த்தியோட பர்த்டே. தான் தவம் பண்றதுக்காக மூணடி நிலம் வேணும்னு போய் நின்னா, இது அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. யுத்தத்துல பங்கெடுத்துக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிருக்கான். ஆனாலும் தூது போறானா, ஏதோ கோகுலத்தை இருக்கும்போது பிருந்தாவனத்தை இருக்கும்போது தூது போனா பெரிய விஷயம் இல்ல. துவாரகாதீசனா துவாரகாராசன் ஆயாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் ஆயாச்சு, 16108 பத்திரிகள் ஆயாச்சு. இதுக்கப்புறமா தூதுவன், தூதுவன் ரொம்ப லோ ப்ரொஃபைல் கொரியர் பாய் வேலை, ரொம்ப பெரிய பெருமைக்குரிய வேலையெல்லாம் கிடையாது. அந்த கொண்டு இந்த கருதாசியை கொடுக்கறது அப்படின்னா அதுக்கெல்லாம் பெருசா எம்பிஏ டபுள் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல டிகிரி எல்லாம் வாங்கிட்டு நல்ல வெக்காபுலரி எல்லாம் தெரிஞ்சாதான் கொரியர் பாய் வேலை செஞ்சாங்க சொல்லுவாங்க. 10th பாஸ் பண்ணா போதும், சொன்னாட கொண்டு கொடுத்தா போதும், சைன் வாங்கினா போதும், அவ்வளவுதான், ப்ரூஃப் பார்த்தா போதும். இவன் பெருசா படிக்க வேண்டாம், இந்த மாதிரி தூது போறது ஒன்று பெருசா வேண்டாம், அவ்வளவு லோ ப்ரொஃபைலா. அதுக்கு பகவான் போறான், பாண்டவர் பஞ்சவர் தூதனாய், பஞ்சபாண்டவர்களுக்கு தூதுவனாக. பஞ்சபாண்டவா ஏற்கனவே ஒண்ணு இல்லாம பஞ்சத்துல தான் இருக்காக, அஜ்ஞாத வாசம் வனவாசம் எல்லாம் முடிஞ்சு ஒண்ணுமே வழி இல்லாம இருக்கு. அவள் தூதுவனா போறான், பஞ்சவர் தூதனாய் பாரதம் பாரதம் கை செய்து. அழகா பாரத போர்ல தூதுவனா போனான், சாரத்தியம் பண்ணான். அர்ஜுனன் சொல்ற பக்கம்லாம் வண்டியை ஓட்டிட்டு போறான். சாரதி பார்த்த சாரதி அப்படின்னு ஒரு திருநாமம், பார்த்தனுக்கு சாரதி. பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து, அவ்வளவு அழகா சௌலபியமானவன். பக்தாளுக்காக தூது போறதா கண்ணன் என் சேவகன் அப்படின்னார் பாரதியார். கண்ணன் என்னோட சேவகன் தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் ஓடி போய் பண்ணுவான். ஏகநாதருக்கு அப்படி பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது துவாரகாதீசன். நிஜமாவே துவாரகாதீசன் சௌலபியமூர்த்தின்றதுக்கு ரெண்டு உதாகரணம். ஒன்னு தூது போனது, ரெண்டாவது ஏகநாதருக்கு 12 வருஷம் கண்டியா கிருஷ்ணனாகவே இருந்து வேலைக்காரனா இருந்து பகவான் சேவை பண்ணிருக்கான். அவன் யாருன்னு காட்டிக்காமலே வீட்டோட வேலைக்காரனா இருந்து இவர் சாப்பிட்ட பிறகு மிச்சத்தை சாப்பிட்டு அவர் படுத்தின பிறகு அவர் காலை பிடிச்சு விட்டு அவர் தூங்கின பிறகு இவன் தூங்கி அவர் எழுந்திருக்கு முன்னாடி இவன் எழுந்து அப்படி ஒரு நல்ல வேலைக்காரனா 12 வருஷம் இருந்திருக்கார் சுவாமி. அவ்வளவு சௌலபியம். பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கைப்புக்கு, நஞ்செல்லாம் உமிழும்படியான காளியன் இருக்கும்படியான காளிய காட் யமுனையில ஒரு இடத்துல இருந்தா, இந்த காளியன் இருந்த இடம் காளிய மடு அப்படின்னே பேர். அந்த பக்கம் யாரும் போகமாட்டான், கண்ணனுக்கு சொல்லி வைக்கலையே அவன் அப்பா அம்மா தான் சொன்னா அங்கதான் போவேன். இந்த குழந்தைகள்லாம் ஒரு பிடிவாத உண்டு, பண்ணாதேன்னா பண்ணும், போகாதேன்னா போகும், ரொம்ப கஷ்டம். அது எங்கேயாவது ஓட்டையெல்லாம் பார்த்தா கொண்டு எதாவது குச்சியை கொண்டு விடுறது. இந்த சைல்டு லாக்லாம் கண்டுபிடிச்சாம பாருங்க, எலக்ட்ரிசி நிஜமாவே மகா புண்ணியமானவன். அந்த காலத்தை எனக்கு தெரிஞ்ச குழந்தைகள்லாம் நான் பார்த்துக்க கொண்டு போய் கண்டதை சொல்லி விட்டுணும், தியானம் கொண்டு நல்ல இரும்பு குச்சியெல்லாம் கொண்டு போய் பிளக்ல சொல்லி வெயில் ஒரு கத்துக்கணும், அப்பதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க சுவாவம் இதெல்லாம் கண்ணன் கிட்டே கத்துற விஷயங்கள். இந்த மண்ணை திங்கிறது, எங்கேயாவது ஓட்டம் இருந்தால் அதுக்குள்ளே தியானம் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் கண்ணனுக்கு முன்னாடி குழந்தைகள் தெரியாது. கண்ணனுடைய அவதாரத்துக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் கண்ண குழந்தைகளுக்கு தெரிஞ்சது. அத்தனை நிஜமாவே குழந்தைகள் பொய் சொல்ல தெரிஞ்சதே கண்ணனுடைய விஷயத்துக்கு அப்புறமா தான். அது மாதிரி குழந்தைகள்லாம் பொய்யே தெரியாது. இப்பெல்லாம் அழகாக குழந்தைகள் பொய் பேசுறதுன்னா எல்லாம் கண்ணன் கொடுத்துட்டு. இனி அந்த காளிய காட் பக்கம் அனுப்பலையா, ஆனா ஒரு நாள் தெரிஞ்சு கொடுத்து ஜாலியா போயிட்டா நம்முடைய மாடுகள் கண்டுகுட்டிகள்லாம் ஜலத்தை குடிச்சுட்டு செத்து விழுந்து விடுத்தான். உடனே பகவான் பார்த்தான், தன்னுடைய கிருபா கடாட்சத்தினாலே செத்து போன குழந்தைகள் மாடுகள் எல்லாம் எழுப்பிட்டு என் பக்தர்களையா நீ படுத்தினாய் அப்படின்னு அங்க இருக்கிற மரத்து மேல ஏறி அந்த காளிய மடுவில் குதிச்சானோ, நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு, அந்த பாம்பு கிடந்ததான மடுவில பொய்கையில புக்கு, நஞ்சுமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு, கோபமா கோபம் வந்துடுத்து என்னானாலும் பார்த்துடனே சொல்லி அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அந்த காளியனுடைய படங்கள் நூற்றுக்கணக்கான தலைகள் இந்த காளியனுக்கு, அந்த காளியன் தலை மேல நின்று அடி 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 அடின்னு அடிச்சு ஓடிப்போம், இந்த இடத்துல ஓடிப்போம், என் பக்தர்கள்லாம் வந்து கொண்டாடும்படியான ஒரு ஸ்தலம் இது, எல்லாரும் ஆனந்தமா இருக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம், இங்க வந்து இப்படி பண்றியா அப்படின்னு சொல்லி அஞ்ச பணத்தின் மேல் பாய்ஞ்சிட்டு அருள் செய்த அவனை கொண்டு போடாம அவனுக்கு அனுகிரகம். சரி, இனிமேல் சமக்காரு என் பாத அடையாளங்கள் தலைமையில இருக்கு, அதனால நல்ல பாம்புன்னு பேரு, அதுக்கு நல்ல பாம்புன்னு பேரு கிடையாது, நல்ல பாம்புலாம் காளியனுடைய வம்சம், தலையில பார்த்தோன்னா படம் எடுத்தேன்னா பகவானோட திருவடி கரெக்டா, நம்ம கிருஷ்ணகிரிக்கு போடுற திருவடி கூட தப்பு தப்பா தான் போடும், கரெக்டா நல்ல பாம்பை பிடிச்சி அதை கீரை விட்டுட்டு அதை பார்த்து இப்படி வரைஞ்சல்னா கரெக்டா இருக்கும், நல்ல பாம்பு படம் அப்படியே பகவானுடைய திருவடி நல்ல, அதாவது நல்ல பாம்பு அப்படின்னு பேருக்கு. அப்ப அது கருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற, அஞ்சன வண்ணன் நன்னா கண்ணில் திட்டுக்கிட்டுக்கிறோம் என் மை, அது அஞ்சனம்னு பேர், அந்த மை போன்ற வண்ணமுடைய கண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற, யசோதாவுடைய குட்டர் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்ற ஆண்டான். அவ்வளவு அழகா பாண்டவர்களுக்காக தூது போனவன், பக்தர்களுக்காக காளிய மடுவில பாஞ்சவன், காளிய மடு பாய்ம சின்ன வயசு, பாண்டவர்களுக்காக தூதும் பொழுது 100 வயசு தாத்தாவாயாச்சு, அப்ப கூட இவ்வளவு தூரம் சௌலபியமான ஒரு கண்ணன், பக்தாளுக்காக முந்திரி கொட்டன்னு சொல்லுவா தெரியுமா, எதுக்கு எதுக்குத்தான் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி போய் நிக்காதே அப்படின்னு, கண்ணன் முந்திரி கொட்டை பக்தாளுக்காக முன்னாடி போய் நிக்கிறான், அவளுக்காக முன்னாடி போய் தூது போறான். சரியா, அங்கேருந்து சஞ்சயனை தூது அனுப்புறார், சஞ்சயன் தேரோட்டி தான் தூது அனுப்புறார், அப்ப அவனுக்கு ஈக்குவலா இவன் யோசனை பண்ணி பாருங்க, ஆனா இவன் போறான் ஜோரா, பக்தாளுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நமக்காக முன்னாடி போகக்கூடியவன் கண்ணன், நமக்காக முன்னாடி நின்று அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்காக தன் நிலையை இறக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கருணா சாகர், அத்தனை வசத்தியம் பகவான், அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் மாடுகள்லாம் போக பின்னாடி போறான், மாடுகள் எல்லாம் மேய்ச்சிண்டு பின்னாடி போறான் கண்ணன், இந்த ஜீவர்களை மேய்ச்சிண்டு போறான். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம அதே விடுவிக்கணும், விடுதலை ஆகணும்னா நமக்கு முன்னாடி அவன் போய் அங்க நிக்கிறான், அது இல்லாம சாரத்தியம் வேற பண்றான், நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விடுத்தோம், நம்மளா போய் மாட்டினுட்டோம், அப்ப அந்த பிரச்சனையை அடிச்சு துவம்சம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றது கிருஷ்ணகிரி, நல்லா காளியனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான், என் பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் வந்து விடுத்து அவனை விடமாட்டேன்னு அப்பேற்பட்ட அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற, அவ அம்மாவை சொன்ன இவ்வளவு அம்மாவை சொல்லிட்டான், யசோதா மாதாவோட சிங்கம் டி சமத்து சிங்கம் தெரியுமா, தூது போனா தூது போவான், பாம்பு மேல டான்ஸ் ஆடணும் ஆடுவான், இதெல்லாம் அவங்க ஆள் பண்ணிருக்காரா, இல்ல ஏதான ஒண்ணு ராமன் பண்ணிருக்கானா காட்டு பாக்கலாம் அப்படின்றாளா. ராம கோபி இப்படி பாக்குறா, அவ சொல்றது இவ சொல்ற சம்பந்தமே இருக்காது, முக்காசி பாத்தோம்னா ஏதோ கம்பேர் பண்ணி ரெண்டு பேரும் போட்டி போடுறான்னா இந்த மாதிரி அந்த மாதிரி கம்பாரிசனுக்கு ஒரு நியாயமா இவனை மாதிரி அவன் பண்ணிருக்கான் அவனை மாதிரி இவன் பண்ணிருக்கான்னு சொல்லணும். இவன் ரெண்டு பேரும் பேசுற விஷயங்கள் ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே இல்லை, ராம விஷயத்துக்கும் கிருஷ்ணன் சம்பந்தமே கிடையாது, ஆனா இது இவனுடைய பெருமையா அது அவனுடைய பெருமையா, அப்ப போட்டி போட்டு ஒரு கிருபை நடக்கிறது, அப்ப இந்த கிருபையை அனுபவிக்க வேண்டாமா, ராமகோபி அழகா சொல்றா சீற்றம் இல்லாதானே பாடிப்பற, ராமன பக்தி பண்ணா என்னடா கோச்சிக்கவே மாட்டான், ஆண்டாள் கண்ணன் கிட்ட பேசும்போது கூட ஜாகிரதையா சொல்ற சீர் இருளாதே இறைவா கோச்சிக்காதரா கிருஷ்ணா ராமன் கிட்ட கோச்சிக்கணும் கோச்சிக்காதன்னு சொல்லவே வேண்டாம், கோபமே இல்லையா. சீற்ற மிலாதானை பாடி பர கிருஷ்ணா, இது மாதிரி கஷ்டம் வந்து எடுத்துறா, அவ கிட்ட யாரு பேசுறது, நான் போறேன் அவ்வளவுதான், யாருமே இவன் நான் போறேன் அப்படின்றான். உனக்கு ஒரு பிராரம்பம் பிராரம்பம் நான் பேசுறேன், உனக்கு யார் பிரச்சனை பண்றோம் அவ கிட்ட நான் பேசுறேன். இவன் முன்னாடி போய் நிக்கிறான், அவன் அழகா கோச்சிக்காம அனுகிரகம் பண்றானா, இவன் முந்திரி கொட்ட மாதிரி அனுகிரகம் பண்றான். இல்ல யார வசத்தையும் நம்ம சொல்லுவோம், யாராவது பிடிச்சிட்டு ஓட்டணும் அவ்வளவுதான் காலத்தை, இவ்வளவுதான் நம்மளால முடியும். அப்ப சீற்றமிலாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற, அஞ்சனவண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற. அப்ப இந்த விஷயங்களை நினைச்சிருக்கலாமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் யாரோ நம்மள வெளில போ அப்படின்னா ராமனை நினைச்சுக்கணுமா, ஓ சரி வெள்ள தானே போ சொல்லிட்டா போலாம் போ, இன்னைக்கெல்லாம் போய் நொந்து போய் அழுது புலம்பிட்டு இருக்கப்படாது. ஏதாவது பிரச்சனை வந்து கொடுத்தா யாட்டவே எப்படி பேசுறது, கிருஷ்ணா நீ போடா அவ்வளவு அவனை அனுப்பி விட்டுருணும். ஏதான பிரச்சனை நம்மளை தெரிஞ்சு வந்து கொடுத்து விஷம் மாதிரி ஏதோ வந்து கொடுத்தா கிருஷ்ணா அப்படின்னா அவனே அடிச்சு துவம்சம் பண்ணி காப்பாத்திட்டான். ஆக மொத்தத்துல பகவானுடைய குணம் ஸ்வபாவம் நமக்கு அனுகிரகம் பண்றது, இதை புரிஞ்சின்றோம்னா வாழ்க்கை சுகமா இருக்கும். நீதி விஷயம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா 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 ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா Krishna Radhe Radhe Krishna Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe. Jai Sadguru Maharaj ki jai, Samasta Bhagavadal ko jai, Govinda Nama Sankirtanam Govinda. Jai Janaki Kanta Smaranam jai jai Rama Rama. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமான் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய், ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய், ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி, ஜெய் ஸ்ரீ பாலார் மாதா கி, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமா.